மரிச்சுக்கட்டி பிரதேசத்தின் மூன்று கிராமங்களுக்கான தலைவர் முகமது தௌஃபிக் அவர்கள் விளக்கம் அளித்தார்.
வில்பத்து என்ற ஏரியா மன்னா டிஸ்ட்ரிக்டுக்குள்ள இல்ல, எனவே மரிச்சிக்கட்டி பகுதி ஒரு ஸ்டான் கூட வில்பத்துக்குள்ள போகவும் இல்ல, வில்பத்துக்குள்ள மரிச்சிக்கட்டி மக்கள் போகவும் இல்ல. வில்பத்து என்று பொய் பிரச்சாரம் செய்யறாங்க, அப்படி எதுவுமே கிடையாது. தயவு செய்து எல்லா இடத்தையும் பாக்கலாம். நீங்க இந்த உண்மை நிலையை சொல்வதற்காக மக்களை கொட்டி ஐயப்பம் விட்டு ஜனாதிபதி அவருடைய கவனத்துக்கு கொண்டு போறோம். இது வில்பத்து இல்ல என்பதை பூர்வீக பூமி என்பதை சொல்ல போறோம். 1990 அகதியாக்கப்பட்டு மீண்டும் இங்க 2009 இங்க வந்து 2009 இங்க இருக்கிற நாங்க அரசாங்கம் வந்து எல்லாம் செஞ்சு தந்து போட்டு இப்போ 2.5 மாசமாகத்தான் இது வில்பத்து எண்ணி 3-4 காட கூட்டம் வந்து நின்று இது வில்பத்து
அம்பேத்கர் பெரியார் படிப்பு ஓட்டத்தின் மீதான தடையை நீக்கிக் கொள்வதாக IIT நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இது குறித்து அம்பேத்கர் பெரியார் படிப்பு ஓட்டத்தைச் சேர்ந்த அகிலன் பரதன்
had a long meeting with IIT Madras director today, administration today, from 10:30 to 7.
இன்று நாங்கள் சென்னை IIT நிர்வாகத்துக்கு பொறுப்பான இயக்குநருடன் நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம். காலை 10:30 முதல் மாலை 7 வரை இந்த பேச்சுவார்த்தை நீடித்தது. இந்த கூட்டத்தின் போது அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டத்தை தடை செய்ததை மீளப்பெறுவதாக IIT நிர்வாகம் தெரிவித்தது. இந்த மாணவர் அமைப்பை தடை செய்த நடவடிக்கை IIT சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்யப்படவில்லை என்றும் IIT நிர்வாகம் ஒத்துக்கொண்டது. மேலும் IIT இருக்கின்ற பல்வேறு மாணவர் அமைப்புகளும் இனி எவ்வித பாகுபாடும் இல்லாமல் அங்குள்ள வசதிகளை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்றும் இந்த கூட்டத்தின் போது எங்களிடம் கூறப்பட்டது. மாணவர் அமைப்புகள் குறித்த விதிமுறைகள் அனைத்து மாணவர் அமைப்புக்கும் அனுப்பப்பட்டு ஜனநாயக முறையில் இது குறித்து முடிவு செய்யப்பட வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்த நாட்டில் எந்தவிதமான பயமும் இல்லாமல் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கக்கூடிய தளங்கள் அவசியம் என்பதுதான் முக்கியம்.
சென்னை IIT அம்பேத்கர் பெரியார் படிப்போட்டத்தைச் சேர்ந்த அகிலன் பரதன் அளித்த கருத்துக்களை கேட்டீர்கள். இருநாள் பயணமாக வங்கதேசம் சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்தின் போது இருநாட்டு எல்லைகளுக்கு வெளியே இருக்கின்ற சிறிய அளவிலான நிலங்களை பரிமாறுவது குறித்த ஒப்பந்தமும் வங்கதேசம் வழியாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்லும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியிருக்கின்றன. இந்த ஒப்பந்தங்களின் முக்கியத்துவம் குறித்து புதுடெல்லியில் வசிக்கும் பாதுகாப்பு ஆய்வாளர் கல்யாணராமன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்தியா பங்களாதேஷ் ஒருவர்ல ஒரு புது நியூ லுக் கொடுக்குது
உத்வேகத்தை.
1971 பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ஸ் அடைந்த போது நம்ம அவங்களுக்கு உதவினோம் இல்லையா, அதுக்கு இது இன்னொரு ஒரு ஸ்டேபிள் பில்லர் இப்போ வந்து இந்த லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் மூலமா வந்திருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா இந்த அந்த காலத்துல இருக்கிற சின்ன சின்ன ராஜாக்கள் வந்து இந்த சீட்டு ஆடும்போது இந்த லேண்ட் அங்க கொடுத்து இந்த லேண்ட் அங்க கொடுத்து அந்த கார்ட் கேம்ல இதெல்லாம் வின் அண்ட் லாஸ்ட் ஏரியாஸ். இப்ப வந்து நம்ம இது நேரா இப்ப வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் 2-3 ஸ்டெப் இன்னும் ஜாஸ்தி இருக்கு.
அதாவது அந்த மக்களை மீளக்கூடி அமர்த்துவது அவங்களுக்கான
முதல்ல பவுண்டரி வந்து அலைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மக்களை கேட்கணும், நீங்க இங்க வரீங்களா, நீங்க பங்களாதேஷ் போக விரும்புறீங்களா, இல்லாட்டி இந்தியாவில இருக்கிறீங்களா, நம்ம சைட்ல நம்ம கேட்கணும். அதே மாதிரி பங்களாதேஷ் அந்த எந்தெந்த இடத்த எடுத்துக்காங்களோ அவங்களும் அதே மாதிரி கேட்பாங்க, இந்தியாவுக்கு போறீங்களா, இங்க பங்களாதேஷ்ல இருக்கீங்களா அப்படின்ட்டு. ரெண்டு ஃபாரின் ஆஃபீஸ்லையும் டிப்ளமேட்ஸ் வந்து இதெல்லாம் பற்றி இந்த எப்படி எப்படி இதெல்லாம் செய்யணும், என்ன மாதிரி சீக்வன்ஸில் பண்ணணும், இதெல்லாம் வந்து அவங்க பேசி முடிச்சிட்ருக்காங்க. சில மாதங்கள் இது ஆகும்.
இது ஒரு முக்கியமான விஷயம் என்றாலும் கூட, இது தவிர பங்களாதேஷ் வழியாக இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை அடையக்கூடிய பேருந்து சேவை துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீர்வழி போக்குவரத்தின் மூலமாக பெரிய நதிகள் வழியாக படகுகளில் சென்று வடகிழக்கு மாநிலங்களை அடைவதற்கும் பங்களாதேஷ் உதவும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு முக்கியம்?
லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட், டிரான்சிட் கனெக்டிவிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அது ரெண்டும் சேர்ந்து பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேப்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட இந்த வடகிழக்கு ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்க வந்து பங்களாதேஷ்க்கு அந்த சைட்ல இருக்கு எல்லாமே. நம்ம இந்த சைட்ல வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கு, அந்த மேல கொஞ்சம் போனீங்கன்னா அது அது ஒரு சின்ன அந்த சிக்கன் நெக் காரிடார், சிலிகுரி காரிடார் மூலமா தான் நம்ம போறோம். இப்போ கடந்த 2-3 வருஷங்களாவே ஃபுட் கிரெயின்ஸ், ரைஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து பங்களாதேஷ் டெரிட்டரி மூலமா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த டிரான்ஸ்பர் அக்ரிமெண்ட் என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க வந்து இந்த இவ்வளவு நாள் என்ன ஆகும்னா, நீங்க இப்போ இந்தியாலேருந்து எதனா பங்களாதேஷ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், இல்லாட்டி அதே மாதிரி பங்களாதேஷ் இம்போர்ட் பண்ணணும்னா, இது பெரிய பெரிய போர்ட்ஸுக்கு போய் அங்கேருந்து சின்ன சின்ன போர்ட்ஸுக்கு திருப்பியும் போகும். இப்போ இந்த கோஸ்டல் ஷிப்பிங் அக்ரிமெண்ட் நீங்க சொன்னீங்களா, அது வந்து ரெண்டு சின்ன சின்ன போர்ட்ஸுக்கும் அப்படியே டைரக்ட் சர்வீசஸ், அதனால ட்ரேட் நிறைய பெருசாக போறது. இந்த டைம் இவ்வளவு நாள் ஆகுதோ இங்கேருந்து அங்க குட்ஸ் போறதுக்கு, அங்கே நீங்க குட்ஸ் வர்றதுக்கு, இது ரொம்ப கம்மியாக போகுது.
மோடி அவர்கள் இந்தியாவுடன் எல்லை கொண்டிருக்கின்ற சீனா, பர்மா, வங்கதேசம், இலங்கை என அனைத்து நாடுகளுக்கும் அவர் போயிருக்கிறார். ஆனால் பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை. பாகிஸ்தானை அணுகுவதில் இந்த அரசு தயக்கம் காட்டுவதாக நீங்க நினைக்கிறீர்களா?
தயக்கம்னு சொல்ல மாட்டேன், ஒரு டிஸ்டன்ட் அப்ரோச் ஒன்று வந்திருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா பாகிஸ்தான் உள்ள ரொம்ப குழப்பங்கள் இப்போ இருக்கு. அங்கே வந்து உள்ள டெரரிசம் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு, யார் கண்ட்ரோல் இருக்காங்கன்னே தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னால காஷ்மீர் திரும்ப காஷ்மீர்னு அந்த ஆர்மி சீஃப் சொல்லியிருக்காரு. இந்தியா தான் இந்த தீவிரவாதிகள் தூண்டுறாங்க அப்படின்றாங்க. நவீர் ஷெரீஃப் ஆர்மி சீஃப், பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃப் யார்கிட்ட பேசுறது? இப்போ நவாஸ் ஷெரீஃப் கிட்ட பேசுனா ஆர்மி சீஃப் வந்து இது பண்ண இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா, அதனால அனாவசியமா வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து சந்திச்சா என்ன ஆகும்? ஒன்றும் நடக்க போறதில்ல.
புதுடெல்லியில் வசிக்கும் பாதுகாப்பு ஆய்வாளர் கல்யாணராமன் அளித்த சுவிகேட்டுகள். இத்துடன் இந்திய இலங்கைக்கு நோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த விளையாட்டு தொடர்புடைய ஒரு செய்தி. உலகக்கிண்ண போட்டியை தென்னாப்பிரிக்காவில் நடத்த $10 மில்லியன் கொடுக்கப்பட்டதற்கான புதிய ஆதாரங்கள் வெளியாகியிருக்கின்றன. இதுகுறித்த மேலதிக விவரங்களுடன் பிரதீபன் பிரதிசீலன்.
ஃபீஃபா அமைப்பின் முன்னாள் துணைத் தலைவர் ஜாக் வார்னரிடம் $10 மில்லியன் என்ன நடந்தது என்று பிபிசி கேள்வி எழுப்பிய போது அவரிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை.
Mr. Warner, where did the $10 million go to?
Please find this out, please.
Can you tell us one project, Mr. Warner? Can you tell us about one project that you spent?
ஆனால் ஜாக் வார்னரின் கட்டுப்பாட்டில் உள்ள வங்கி கணக்குகளுக்கு ஃபீஃபாவால் அனுப்பப்பட்ட $10 மில்லியன் பணத்திற்கு என்ன நடந்துள்ளது என்பதற்கான ஆதாரங்களை பிபிசிக்கு பார்க்க கிடைத்துள்ளது. கரீபியன் தீவுகளில் வாழும் ஆப்பிரிக்க சமூகத்தினர் மத்தியில் கால்பந்து விளையாட்டை ஊக்குவிக்கும் நோக்கோடுதான் அந்த பணம் தென்னாப்பிரிக்கா சார்பில் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தனிப்பட்ட கடன்களுக்காகவும் கருப்பு பண மோசடிக்காகவும் அந்த பணம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆவணங்கள் கூறுகின்றன. 72 வயதான ஜாக் வார்னர் மீது அமெரிக்காவின் FBI புலனாய்வுத் துறையினர் பதிவு செய்துள்ள குற்றச்சாட்டுகளை அவர் மறுக்கின்றார். விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக ஃபீஃபாவும் கூறுகின்றது. பிபிசிக்கு கிடைத்துள்ள ஆவணங்களின்படி $10 மில்லியன் பணத்தொகை ஃபீஃபாவின் கணக்குகளிலிருந்து ஜாக் வார்னரின் கட்டுப்பாட்டிலிருந்த வடக்கு, மத்திய அமெரிக்க மற்றும் கரீபியன் கால்பந்து சம்மேளனத்தின் வங்கிக் கணக்குகளுக்கு கிடைத்துள்ளன. இந்த பணத்தில் ட்ரினிடாட்டில் உள்ள பெரிய சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட அரைவாசி தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. 2008 ஜனவரியிலிருந்து 2009 மார்ச் வரையிலான காலப்பகுதியில் இந்த பணம் தவணைகளில் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த பணத்தில் பெரும்பகுதி உள்ளூர் நாணயத்தில் வார்னருக்கு திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வழக்கு தொடுநர்கள் கூறுகின்றனர். ஃபீஃபா அமைப்பிற்குள் நடந்துள்ளதாக கூறப்படும் ஊழல் விவகாரத்தில் அமெரிக்க அதிகாரிகளினால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள 14 பேரில் ஒருவரே ஜாக் வார்னர் என்பது குறிப்பிடத்தக்கது.
கால்பந்தாட்டத்தை நிர்வகிக்கும் ஃபீஃபாவில் நடந்திருக்கின்ற ஊழல் புகார்கள் குறித்த செய்திகளை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நேரடியாக ஒரு பெட்டகம். இலங்கையில் சமீப காலத்தில் வேகமாக வளர்ந்து வருகின்ற பௌத்த பேரினவாதத்தின் புதிய வடிவம் குறித்து பிபிசியின் தெற்காசிய செய்தி ஆசிரியரும் இலங்கைக்கான முன்னாள் நிருபருமான சார்ல்ஸ் ஹேவிலன் அனுப்பிய பெட்டகத்தை தமிழில் தருகிறார் எல்ஆர் ஜெகதீசன். உடன் பங்கேற்பு சீவகன், சார்ல்ஸ் பீட்டர்ஸ் மற்றும் சங்கீதா ராஜன்.
நான் இப்போது கொழும்பு நகருக்கு வெளியே இருக்கும் புறநகர் பகுதி ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். வளர்ந்து வரும் கடும்போக்கு பௌத்த கொள்கைக்கு பின்னால் இருக்கும் முக்கிய புத்த பிக்குவை சந்திப்பதற்காக. பொதுபல சேனா, அதாவது பௌத்த சக்தியின் படை என்கிற அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரோவை சந்திக்க இருக்கிறேன். பெரும்பான்மை சிங்களவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக செயற்படுவதாக இவரது அமைப்பு கூறுகிறது. சிங்களவர்களில் பெரும்பான்மையானவர்கள் பௌத்தர்கள்.
வெள்ளைக்காரர்களா இங்கே எல்லா பிரச்சனையும் உருவாக்கினார்கள்.
சுதுமகத்துரும் மிக அழகத்தா
English people, white people destroyed this country. You brought
ஆங்கிலேயர்கள் வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை நாசமாக்கி விட்டார்கள். இந்தியாவிலிருந்து மொரோக்கோ போன்ற வேறு பல நாடுகளிலிருந்தும் நீங்கள் தான் ஆட்களை இங்கு கொண்டு வந்தீர்கள். அவர்களை தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக கொண்டு வந்து இந்த நாட்டில் பிரச்சனைகளை உருவாக்கினீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே சிறுபான்மையினரின் சார்பு நிலையை மாத்திரமே எடுக்கின்றீர்கள். ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் சிங்கள பௌத்தர்களான பெரும்பான்மையினரான நாங்கள் தான். நாங்கள் தான் இந்த நாட்டின் குடியிருப்புகளை உருவாக்கினோம். நாங்கள் தான் இந்த நாட்டின் கலாச்சாரத்தை உருவாக்கினோம். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே பெரும்பான்மையினரின் பிரச்சனைகளை பேசுவதே கிடையாது. சிறுபான்மையினர் சார்பாக மாத்திரமே
பேசுகின்றீர்கள்.
பெல்ஜியம், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க் போன்ற நாடுகளை எல்லாம் பாருங்கள். இந்த நாடுகளில் எல்லாமே வெளியாட்கள் தான் பிரச்சனையை உருவாக்குகின்றார்கள். அந்த நாடுகளின் சட்டங்களை வெளியிலிருந்து வந்தவர்கள் மதிப்பதே கிடையாது. இந்த வெளியாட்கள் தான் பல பிரச்சனைகளை அங்கு உருவாக்குகின்றார்கள்.
அப்படியானால் இலங்கையில் இருக்கும் முஸ்லீம்களும் தமிழர்களும் வெளியாட்கள் என்று சொல்கிறீர்களா?
ஆமாம், கண்டிப்பாக அவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் தானே, இங்கு வந்து குடியேறியவர்கள்.
இன மேலாண்மை பேசுபவரின் முழக்கம் அது. இந்த நாட்டில் சிங்களர்களைப் போலவே தமிழரும் முஸ்லீம்களும் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை மறுக்கும் முழக்கம் அது. அகிம்சை, அன்பு மற்றும் இரக்கம் ஆகியவற்றை போதிக்கும் பௌத்தத்தையே பெரும்பான்மை சிங்களவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதே சமயம் இவற்றுக்கு நேர் முரணான கடும்போக்கு பௌத்த வடிவமும் இங்கே பல தசாப்தங்களாக இருந்து வந்திருக்கிறது. ஒரு கடும்போக்கு பிக்கு நாட்டின் பிரதமரையே 1959 கொலை செய்தார். விடுதலை புலிகளுடனான போரின் போது பெரும்பான்மையான சிங்களவர்களை கொண்ட நாட்டின் இராணுவத்தை ஆசி வழங்கி வழியனுப்பி போர்ப்படைகளை முழங்கியவர்கள் புத்த பிக்குகள். இன்னும் சில பிக்குகள் சிங்கள தேசியவாதத்தை முன்வைத்து பேசி நாடாளுமன்றத்திற்கும் தேர்வாகியிருக்கிறார்கள். இந்த கடும்போக்காளர்கள் நாட்டின் போர் வெற்றிக்கு பிறகு தேசியவாத வெற்றி கழிப்பு காரணமாக மேலும் வலுவடைந்தார்கள் என்கிறார் பேராதனிய பல்கலைக்கழகத்தின் சமூகவியலாளர் டியூடர் சில்வா.
This is a post-war phenomenon in Sri Lanka. Buddhabala Sena emerged in 2012, war ended in 2009.
போருக்கு பின்னரான இலங்கையில் உருவான ஒரு போக்கு இது. இலங்கையின் போர் 2009 முடிவடைந்தது. புதுபல சேனா 2012 உருவாகிறது. இந்த காலகட்டத்தில் ஏராளமான போர் வெற்றி தொடர்பான கொண்டாட்டங்கள் நிகழ்ந்தன. சிலவற்றை அரசே நிதியளித்து ஊக்குவித்தது. போரின் வெற்றி குறித்தும் இராணுவத்தின் வெற்றி குறித்தும் பெருமித கொண்டாட்டங்கள் இருந்தன. இந்த இயக்கமும் அந்த சமயத்தில்தான் உருவானது. இவர்கள் பல்வேறு இடங்களை நேரில் சென்று தாக்குவார்கள். சில சமயம் அவர்கள் காவல்துறையோடும் சென்றார்கள். அவர்கள் தங்களை கலாச்சார காவலர்களாக காட்டிக்கொண்டார்கள்
என்றார் சமூகவியலாளர் டியூடர் சில்வா. கடந்த சில ஆண்டுகளாக முஸ்லீம்களை குறிவைத்து நூற்றுக்கணக்கான தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. பள்ளிவாசல்கள், முஸ்லீம்களுக்கு சொந்தமான வர்த்தக நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்தவர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மத பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுக்கும் எவாஞ்சலிக்கல் தேவாலயங்கள் தாக்குதலுக்குள்ளாயிருக்கின்றன. கடந்த 1 முன்னர் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழும் ஒரு பிரதேசத்தில் புத்த பிக்குகள் நடத்திய முஸ்லீம் எதிர்ப்பு ஊர்வலத்தை தொடர்ந்து நடந்த மோசமானதொரு வன்முறையில் 2 முஸ்லீம்களும் 1 தமிழரும் கொல்லப்பட்டனர். இந்த 2 மதங்களுமே மதமாற்றங்கள் மூலம் புத்த மதத்தின் மேன்மையை சிதைக்க பார்ப்பதாக கடும்போக்கு புத்த பிக்குகள் குற்றம் சுமத்துகிறார்கள். அதிலும் குறிப்பாக முஸ்லீம்கள் மீது இவர்களின் தாக்குதல் கடுமையாக இருக்கிறது. புதுபல சேனாவின் திலந்த விதானகே இப்படி சொல்கிறார்.
Islamic fundamentalism with ISIS and all, they declared that this
இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை முன்னெடுக்கும் ISIS போன்ற அமைப்புகள் ஆசிய பிராந்தியம் முழுமையும் இஸ்லாமிய மயமாக வேண்டும் என்று அறிவிக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு எதிரான ஆபத்தாக நாங்கள் கருதுகிறோம். இந்த நாட்டில் மசூதிகள் கட்டப்படும் விதம், முஸ்லிம்களுக்கான தனி பிரதேசங்கள் உருவாக்கப்படும் விதம், இதெல்லாமே இயல்பிலேயே எங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை என்று நாங்கள் கருதுகிறோம். ஹலால் தரக்கட்டுப்பாடு அறிமுகப்படுத்தப்பட்ட விதம், ஆடை கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் விதம், இவை எவையுமே இத்தனை நாட்களாக இங்கு இருக்கவில்லையே. இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இயல்பாகவே பௌத்த மதத்தின் எதிர்காலம் குறித்து அச்சம் ஏற்படுகிறது
என்றார் புதுபல சேனாவின் திலந்த விதானகே. முஸ்லீம்களை குறிவைக்கும் இவர்களின் இந்த போக்கு முஸ்லீம் தலைவர்கள் பலருக்கு கவலையை தோற்றுவித்திருக்கிறது. தமது சமூகத்தின் பெரும்பான்மையானவர்கள் அமைதி விரும்புகளே தவிர கடும்போக்காளர்கள் அல்ல என்கிறார்கள் அவர்கள். அதே சமயம் இஸ்லாமிய சமூகம் படிப்படியாக பழமைவாதத்தை நோக்கி செல்வதாகவும், பெண்களுக்கு முழு முகத்தை மூடும் முக அங்கியையும் இன்னும் சிலர் உடல் முழுமையையும் மூடும் புர்காவையும் அறிமுகப்படுத்தி அணியச் செய்வதாகவும் முஸ்லீம்களில் சிலரே ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த போக்கு முஸ்லீம்கள் நலனுக்கு உதவுவதாக இல்லை என்கிறார் பேராதனிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முஸ்லீம் கல்வியாளர் பஸ்ரியா மன்சில். இதுபோன்ற போக்குகள் சில பௌத்தர்களை அந்நியப்படுத்திவிட்டதாக கூறுகிறார் அவர்.
I believe that covering face, a veil, is not suitable for Sri Lanka.
முகத்தை மூடும் உடை அணிவது இலங்கைக்கு உகந்ததல்ல. இங்கிருப்பவர்களில் பெரும்பான்மையானவர்கள் சிங்களவர்கள். நமது நடவடிக்கைகள் சிலவற்றை விட்டு கொடுக்க வேண்டும். நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காகவும் தேசிய ஒருங்கிணைப்புக்காகவும் நாம் சில விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டும்
என்றார் பேராதனிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முஸ்லீம் கல்வியாளர் பஸ்ரியா மன்சில். அதே சமயம் நாட்டின் அதி உயர் புத்த மத அதிகார பீடங்களிடம் கடும்போக்கு புத்த பிக்குகளுக்கு பெரிய அனுசரணை எதுவும் கிடைப்பதில்லை. இலங்கை பௌத்தர்களின் அதிகபட்ச புனித தலமாக கருதப்படும் புத்தரின் புனித பல்லிருக்கும் கண்டி தலதா மாளிகைக்கு வந்திருக்கிறேன். இங்குதான் புத்த மதத்தின் அதி உயர் அதிகார பீடங்கள் இருக்கின்றன. இங்கே மல்வத்த பீடத்தைச் சேர்ந்த அனுநாயக தேரோவை சந்தித்தேன்.
புதுபல சேனா, சிங்கள ராவய, ராவண பலய போன்ற தீவிரவாத குழுக்கள் மேற்கொள்ளும் கடும்போக்கு நடவடிக்கைகளுடன் நாங்கள் உடன்படுவதில்லை. வன்முறையற்ற அகிம்சை வழியையே பௌத்தம் வலியுறுத்துகிறது. மத நல்லிணக்கம், மற்ற மத குழுக்கள் மற்றும் சிறுபான்மை சமூகங்களுடன் சுமூகமாக இருப்பதையே பௌத்தம் வலியுறுத்துகிறது
என்றார் மல்வத்த பீடத்தைச் சேர்ந்த அனுநாயக தேரோ. முந்தைய அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் கடந்த சில ஆண்டுகளாக கடும்போக்கு பௌத்த பிக்குகள் கணிசமாக வளர்ந்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக கடந்த ஜனவரி மாதம் நடந்த தேர்தலில் மஹிந்த தோற்கடிக்கப்பட்டார். புதிதாக அமைந்திருக்கும் ஆட்சி நல்லிணக்கத்தை அதிகம் வலியுறுத்துகிறது. சமீப ஆண்டுகளில் இங்கே சட்டத்தின் ஆட்சி ஒழுங்காக நடைமுறைப்படுத்தப்படாமையால் தான் கடும்போக்காளர்கள் வளர்ந்தார்கள் என்கிறார் இலங்கையின் பௌத்த சாசன அமைச்சர் கரு ஜெயசூரிய.
And that is the root cause of everything.
நாட்டினுடைய சட்டங்கள் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுவதே கிடையாது. அதுதான் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை. வெவ்வேறு ஆக்கள், அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சட்டம் என்பதாக இங்கே இருந்தது
என்றார் இலங்கையின் பௌத்த சாசன அமைச்சர் கரு ஜெயசூரிய. அதே சமயம் புதுபல சேனாவும் அதை போன்ற கடும்போக்கு பௌத்த குழுக்களும் இன்னமும் இங்கே செயற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அவர்களின் பிரச்சாரம் காரணமாக மலைநாட்டு பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த பௌத்தர்களின் இடம் என்று பௌத்த குழுக்கள் கருதும் இடத்தில் இருக்கும் மசூதியை இடிக்கப் போவதாக புதிய அரசு சமீபத்தில் அறிவித்திருக்கிறது. சிறுபான்மையினரிடமிருந்து பௌத்த கலாச்சாரத்தை காக்கும் நோக்கில் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்திருப்பதாகவும் இந்த கடும்போக்கு பௌத்த குழுக்கள் அறிவித்துள்ளன.
பௌத்த பேரினவாதத்தின் வளர்ச்சி குறித்து பிபிசியின் சார்ல்ஸ் ஹவிலன் அனுப்பிய பெட்டகத்தை தமிழ் தந்தவர் இல்லா ஜெகதீசன், உடன் பங்கேற்பு சீவகன், சார்ல்ஸ் பீட்டர்ஸ் மற்றும் சங்கீதா ராஜன். இனி தலைப்புச் செய்திகள்.
ஃபீஃபாவின் முன்னாள் துணைத் தலைவர் ஜாக் வார்னரின் பொறுப்பில் இருந்த வங்கிக் கணக்கிற்கு ஃபீஃபாவால் அனுப்பப்பட்ட $10 மில்லியன் பணத்திற்கு என்ன நடந்துள்ளது என்பது பிபிசியின் புலனாய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. இஸ்லாத்தை இழிவுபடுத்தியதாக தீர்ப்பளிக்கப்பட்ட வலைப்பதிவாளர் ராய் பதாவிற்கு வழங்கப்பட்ட 10 ஆண்டு சிறை தண்டனையையும் 1000 கசடியையும் சவுதி உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.